ஜீவன் முக்தி உபபத்தி. இந்த புத்தகத்தில் 890 பேஜ் இல்லை, முதல்ல கொஞ்சம் வரைக்கும் பார்த்தோம். ஜீவன் முக்தின்னா என்ன? ஸ்வப்பிரகாச சிதபின்னம் சுகம் அப்படின்னு முதல்ல லட்சணம் பண்ணியிருக்கார். ஸ்வப்பிரகாசமான சிதபின்னமான ஒரு சுகம், அந்த சுகமானது ஜீவன் முக்தாளுக்கு அவளுடைய அனுபவத்திலேயே சித்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் முதல் சந்தேகம், தத்துவஞானத்தினால எப்பொழுது அஞ்ஞானம் போயிடுதோ, அஞ்ஞானம் போன பிறகும் அவனுக்கு தேகாதிகள் அனுவர்த்திக்கிறது, அதனால தேகாதி பிரதிபாசம் உண்டு. அஞ்ஞானம் போச்சு, அஞ்ஞானம் போன போதிலும் அவனுக்கு அவித்தியானது எப்போ போயிடுதோ தேகாதிகளுடைய மட்டும் தோணப்படாது நியாயமா, ஆனால் தோன்றது. இது தோன்றதுங்கிறது எப்படின்னு கேள்வி கேட்டிருக்க. தத்துவஞானம்னால அஞ்ஞானம் போயிருக்குமே, ஆனால் உபாதான காரணம் போனதுனால, உபாதான காரணம் போனதுனால மறுக்ஷணமே அத சரீரமும் கீழ் விழுந்திருக்கணுமே, ஏன் விழல அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். இது சாதாரணமாக எல்லோருக்கும் வர கேள்வித்தான். உபாதான காரணம் அது எதனால செய்யப்பட்டதோ அந்த காரணமானது அழிஞ்ச பிறகு அந்த பொருளே நிற்கப்படாது. ஸோ இந்த தேகத்துக்கு உபாதான காரணம் என்ன? அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானமும் தத்துவஞானத்தினால போச்சு, ஞானம் வந்தால் அஞ்ஞானத்தை அழிச்சிடும். அப்போ அந்த அஞ்ஞானத்தினால உண்டான சரீரம் என்னமா நிற்கும் அப்படின்னு கேள்வி கேட்டுண்ட. அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கார், கயத்தில் பாம்பை பார்க்குறேன், அந்த பாம்பு எப்படி தோணித்து? கயறு தெரியாததுனால தோணித்து, கயத்தினுடைய அஜ்ஞானத்தினால பாம்பு உண்டாச்சு. சரி, ரைட்டு. இப்போ இது கயறுங்கிற ஞானம் வந்ததுமே இது பாம்பு இல்லைன்னு ஞானம் போ, பாம்பு தெரியப்படாது இல்லையா? ஆமாம், தெரியப்படாது. ஆனால் கொஞ்ச நேரம் தெரியுது. ஏண்டன்னா பாம்பும் கொஞ்ச நேரம் தெரியறது மட்டும் இல்லை, அந்த பாம்புனுடைய பயம் இருக்க, பாம்பை பார்த்ததுனால பயமும் கம்பமும் அவைகள்லாம் அனுவர்த்திக்கிறது. இப்போ பாம்பு தெரியலையோ, பாம்பு தெரியலன்னா அதெல்லாம் அனுவர்த்திக்கப்படாதே அப்படின்னு கேள்வி கேட்டால் அது கொஞ்ச நாள் பாதித்த அனுவருத்தின்னு, அது கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரியே அஜ்ஞானம் போனாலும் அஜ்ஞான காரியமான சரீரம் கொஞ்ச நாள் அனுவர்த்திக்கிறதுல தோஷம் இல்லைன்னு சம்பந்தம் இல்லை. இது சமாதானம் எப்படி சொன்னார்? சம்ஸ்காரத்தினால அப்படின்னு, அந்த பழைய சம்ஸ்கார அனுவருத்தியா. சக்கரத்தை வேற இன்னொரு எக்ஸாம்பிள், சக்கரத்தை சுத்தின்றே இருக்கா, ஆனால் சக்கரத்தை நிறுத்தின அந்த சுத்தறது இவன் நிறுத்திவிட்டாலும் பழைய வேகத்தில் சக்கரம் சுத்தின்றே இருக்கோம் இல்லையா? ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் கொஞ்ச நேரம் சுத்திட்டு தானே அப்புறம் நிறுத்துறது. எப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணுதோ அதே சடத்தில் டக்கர் நிற்கலையே, ஏன்? அது சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரம் கொஞ்ச நாள் சுத்தித்தான் நிற்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டார், இந்த கதையெல்லாம் வேண்டாம், சம்ஸ்காரம்னு என்னது? ஒரு அனுபவம் இருந்தா அனுபவம் அழியிற சமயத்தில் மனசில் ஒரு சம்ஸ்காரம் ஏற்படும், அந்த சம்ஸ்காரத்தினால தான் மறுபடியும் நமக்கு ஞாபகம் வரும், இது சம்ஸ்காரம்னு தெரியும். இந்த சம்ஸ்காரங்கள் எதுக்கு நீங்க பார்த்துருக்கு அப்படின்னு, ஒரு செயலுக்கு சம்ஸ்காரம் உண்டு. என்ன, எந்த செயலை 10 தரம் பண்ணியிருக்கோ அது 11வது தரப்ப பண்ணுறப்ப வேகமாக வரும். ஏன்? அவன் பண்ணி பழக்கம் சார் அப்படிங்கிறான். இந்த பழக்கங்கிறது தான் சம்ஸ்காரம். ஒன்று. ரெண்டாவது, ஞானத்துக்கு சம்ஸ்காரம் உண்டு. 4 தரம் படிச்சிருக்கோன்னா 5வது தரம் படித்தா சுலபமாக வரும், நோட்ராயிடும். ஸோ இப்போ சம்ஸ்காரங்கள் எதுக்கு வரலாம்? செயலுக்கு வரலாம் அல்லது அறிவுக்கு வரலாம். இதை தவிர அஜ்ஞானத்துக்கு சம்ஸ்காரம் உண்டுன்னு யார் சொன்னான்? ஞானத்துக்கு சம்ஸ்காரம் பார்த்துருக்கேன், செயலுக்கு சம்ஸ்காரம் பார்த்துருக்கேன், கிரியைக்கு, இது கிரியைக்கோ ஞானத்துக்கோ வரலாம், அஜ்ஞானத்துக்கு சம்ஸ்காரம் வரப்படாதேன்னு. அப்படி யார் சொன்னப்பா? புஷ்ப கூட இருக்கு, அதில் புஷ்பத்தெல்லாம் எடுத்து பூஜை பண்ணியாச்சு, ஆனால் அந்த கூடையில் இன்னும் வாசனை இருக்கும் இல்லையா? அதே மாதிரியே வரலாம் அப்படின்னு ஒரு சமாதானம் மேலோடு சொல்லிவிட்டார். அதோட இல்ல, இதுக்கு ஒரு அனுமானம் வேறு சொல்லிருக்க, விமதோ நாசகா சம்ஸ்காரம் வியாப்தா. எந்த இந்த நாசம் இருக்கு நம்ம சொல்றது, இது சம்ஸ்காரத்தினால வியாப்தமா இருக்கு. ஏன் சம்ஸ்கார ராச அந்யத்வே சிது ராசத்வா அப்படின்னு அனுமானம், இதனால வரலாம் ஞான நாசவத்துன்னு அனுமானம் வரலாம் அப்படின்னு சொல்றது. அதோட மட்டுமல்ல, இந்த சம்ஸ்காரம் காரியமா இருந்தாலும் அதுக்கு உபாதான காரணம் இல்லை. துவம்சத்துக்கு எப்படி உபாதான காரணம் இல்லையோ அதே போல இதுக்கும் உபாதான காரணம் இல்லை. அதே மாதிரி இந்த சம்ஸ்காரம் என்னடாங்க, அவித்யாயிவ சுத்தாத்மாஸ்ரிதா சம்ஸ்காரா. எப்படி அவித்யா சுத்தமான ஆத்மா மட்டும் ஆசிரியம் இருக்கோ அதே போல இதுவும் சுத்த பிரம்மத்தையே ஆசிரிச்சிருக்குன்னு சொல்லிவிடுவோமே அப்படின்ட்டு. அதனால அவித்யா சாபேட்சம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சுவாமின்னு இந்த சம்ஸ்காரம் இதை சொல்றேன், ஒரு க்ஷணம் அதை நிற்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த சக்கரம் சுத்துறது இந்த எக்ஸாம்பிள்லாம் எவ்வளோ நேரம், ஒரு க்ஷணம் சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் எத்தனை நாள் சொல்றேன், அவன் உயிரோடு இருக்கிற பரியந்தம் ஞானம் எப்போ வந்துருத்தோம், 40 வயசுக்கு வந்துருதுன்னு வச்சுப்போமே, அவன் 100 வயசுல பிராணம் விட்டான்னு அத்தனை வயசு அவனுக்கு உபாதான காரணம் இல்லாமல் சரீரம் இருக்குன்னு ஒத்துக்கிறது நியாயமா இருக்கா? இங்கே சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, அது என்ன சக்கர பிரம்மணவத்துன்னு சொல்லி ஃபேன் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டா கொஞ்ச நேரம் சுத்தது, அது ஒத்துக்கலாம் உபாதான காரணம் இல்லாமல். பின்னால் அதை கைடிங் ஃபோர்ஸ் கரண்ட் இல்லாத போனாலும் கொஞ்ச நேரம் சுத்தறது சொல்றேன், இதை ஒத்துக்கிறேன். பயம் போனாலும், இது பாம்பு அஜானம் போனாலும், பாம்பு தெரியாத போனாலும், அந்த பாம்பு நான் தெரிஞ்சதுனால ஏற்பட்ட பயமும் கம்பமும் கொஞ்ச நேரம் இருக்கு அதுவும் சொல்லலாம். ஆனா வருஷக்கணக்கா இருக்கே சார் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொன்னார், அதுக்கு தகுந்த க்ஷணம் அது, இதுக்கு க்ஷணம் தகுந்த இந்த க்ஷணம் இது. என்ன, அந்த காயத்துல பாம்பு எவ்வளவு நேரம் இருந்தது, 10 நிமிஷம் இருந்திருக்குமா இல்ல 3 நிமிஷம் இருந்திருக்குமா, அவ்வளவுதானே தவிர வருஷக்கணக்கில். உமக்கு அஞ்ஞானம் எத்தனை நாளா இருக்கு, கோடி கோடி ஜென்மாக்களா இருக்கு, புரியுதோ? அந்த அதே மாதிரி ஃபேன் எவ்வளவு நேரம் போட்டேன், ஒரு 5 நிமிஷம் போட்டிருப்பேன், ஆஃப் பண்ணிட்டு இல்ல ஒரு 5-6 மணி நேரம் போட்டிருக்கேன், அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனா இந்த 5-6 மணி நேரம் போட்டு ஆஃப் பண்ணதுக்கே 10 சுத்துறதுன்னா கோட்டி கோட்டி ஜென்மாலே உனக்கு அஜ்ஞானம் இருக்கு, அதனால சரியுது பல சரீரங்கள் தெரிச்சவனுக்கு அவ்வளவு சீக்கிரமா போயிடுமா, அதுக்கு தகுந்த க்ஷணம் இதுதான் பார்த்தார். உபாதானே வினட்டேபே க்ஷணம் காரியம் பிரதீட்சதே இத்தியாகு தார்க்கிக்காக தத்வத்து அஸ்மாக்கம் கிம்ன சம்பவே, எங்களுக்கே வராது. தந்தூனாம் தினசங்கியானாம் தை தாதிருக்ஷண ஈரித, இந்த வேட்டி நூல் இவைகள்லாம் சில நாள் தான் இருந்ததுன்னு அதுக்கு தகுந்ததான ஒரு க்ஷணம் சொன்னா, பிரமசிய அசங்கிய கல்பசிய, எத்தனையோ கல்பங்களாக நமக்கு பிரம்மம் வந்திருக்கு. யோகிய க்ஷண இக ஈட்சதா, எப்படிப்பட்ட க்ஷணம் இங்கே வரட்டும். அதோட மட்டும் இல்ல, வினா க்ஷோதக்ஷணம்மானும் தைவிருதா பரிகல்பியது, க்ஷோதக்ஷணம்மான ஒரு பிரமாணமும் இல்லாம அவ அப்படி சொல்றா நையாயிக்க. ஸ்ருதியுக்தி அனுபூதிபியா வததான் இன்னது, நாங்க ஸ்ருதிய சொல்றோம், சத்யதாவதேவ சிரம் யாவன் நரிமோட்சே அத சம்பத்தே, இப்படி எல்லாம் சொல்றோம். ஸ்ருதி ஸ்மிருதி சொல்றோம், அது யுக்தி வேற சொல்லியிருக்கோம், அதனால எங்களுக்கு அது வந்து தப்புன்னு சொல்லப்படாதுன்னு தெளிவிட்டோம். அதனால க்ஷணமாத்திர அவஸ்திதமா இருந்தாலும் அது ஒத்துக்கலாம். கதம் பகுக்ஷணஸ்திதி அப்படின்னு கேட்டேன்னா, உபபாதகம் இருக்கமேயானால், உபபாதக பிரமாணங்கள் ஸ்ருதி ஸ்மிருதி யுக்திகள் இருக்கமேயானால் இந்த க்ஷணத்தெல்லாம் கல்பிக்கிறதுல பிரயோஜகம் இல்லை. சரி, அங்கேயே அவன் க்ஷணத்தை ஒத்துண்டான் தெரியுமா, உபாதான காரணம் போனாலும் ஒரு க்ஷணம் நிற்கிறதுன்னு ஏன் ஒத்துட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டேன்னா, அவன் ஒரு காரியக்காரண பாவத்துக்கு ஒரு குடர் இப்படி மன்னிப்பிட்டான். ஏன்னா இந்த காரியம்ங்கிறதுக்கு வந்து காரிய நிகழ்ந்த பூர்வபுரத்தை காரணம்னு ஒத்துட்டான். சமசமயத்திலேயே காரியமும் காரணமும் இருக்காது. ஸோ காரணம் முன்னால் இருக்கணும், பின்னால காரியம் இருக்கணும், அதனால ஒரு க்ஷணம் வித்தியாசம் வேண்டியிருக்கணும். அதுக்காகத்தான் அவன் க்ஷணம் சென்றிருக்கான். எங்களுக்கு என்ன தெரியுமோன்னா, எப்ப ஞானம் வந்ததோ அப்ப அஜானம் போயிடுது, அஜ்ஞானம் போனாலும் பிராரப்த கர்மா அங்கே இருக்கு. பிராரப்த கர்ம சககிருதமான ஒரு அஜ்ஞான நாசம் ஏற்பட்டிருக்கே ஒழிய பிராரப்த கர்மா இல்லாததான ஒரு அஜ்ஞான நாசம் இல்லை. அந்த அஜ்ஞான துவம்சம் வந்திருக்கே அதோட பிராரப்த கர்மா இருக்கு. ஸோ இந்த பிராரப்த கர்மாவோட கூடின ஒரு அஜ்ஞான நாசம் இருக்கே, பிராரப்த கர்மா இல்லாததான ஒரு அஜ்ஞான நாசம் வரணும். அது எப்போ வரும்னா பிராரப்த கர்மா எப்போ முடியுது, அப்போ சரீரம் போயிடும். அப்பதான் நிஜமான காரணம். இந்த சரீரம் தோணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், பிராரப்த கர்ம ரூப சககாரம் இல்லாததான அஜ்ஞான துவம்சம் வேணும். அதான் சொல்றார், அத்தத்து பிரதிபந்தகாபாவசகதஹேதோஹோ. பிரதிபந்தகமான பிராரப்த கர்மா அது இல்லாததான அபாவசகிருத ஹேதோஹோ. எதுக்கு இந்த அஜ்ஞானம் இல்லாமல் இருக்கணும், அப்பத்தா தாவத்காலம் அபாவா. அதையேவா, அதனால்தான் பூர்வஜான அனிவத்திய அத்தியஸ்திய ததிக விஷயேன கதம் நிவிருத்தி. இன்னொரு கேள்வி கேட்டான் சார், முதல்ல ஒரு 49 வயசுல அவனுக்கு அபரோட்ச ஞானம் வந்துருச்சு. அபரோட்ச ஞானம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், பிரம்மத்தை நானே பிரம்மம்னு உணர்ந்தான், அஜ்ஞானம் போயிடுச்சு, சௌக்கியமா இருக்கான். இதனால இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான கவலைகள் பீக்கல் புடுங்கள் ஒன்றும் வரலை, அகம் பிரம்மாஸ்மின்னு ஞானத்தில் இருக்கான். ஆனால் சரீரம் மட்டும் இருக்கு. இந்த சரீரம் இருக்கிறதுனா நம்ம சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபவ ஜெயாதே அப்படி திட்டப்பிரஜ லட்சணங்கள் சொன்ன மாதிரியே வாழ்க்கையை போயிட்டு இருக்கேன். இவனுக்கோ கடைசியில் ஒரு சரம ஜானம் ஒன்று வரப்போகுது இல்லையா. அந்த சரம ஜானமும் எப்படி தர்றதோ, இது இதை விட வேறையா அதே தான். மரண சந்தர்ப்பத்தில் சரீரம் கீழே விழறப்ப அப்போ இந்த பிரம்ம ஜானம் வருதோ இல்லையோ, வருது. அந்த ஜானம் இந்த ஜானம் மாதிரி இருக்க இது வேறையா அதே தான். இதை விட அதிகம்னு சொல்ல முடியாது. என்ன ஜானம் ஆனது, தத்துவமசியாதி தண்ணிய ஜானம் ஒன்று தான். ஸோ இப்போ விவகாரம் என்ன, இதே ஜானம்னு அங்கேயும் வருது. ஒரே ஜானம் இப்போ அந்த சாட்சாத்காரத்தை உண்டு பண்ணினாலும் அவன் சரீரத்தை தள்ளலை, அப்போ அதுவும் போயிடுறது. என்ன சார் வித்தியாசம், இந்த ஞானத்துக்கும் அந்த இப்போ வர ஞானம் வேற அப்போ வர ஞானம் வேறேன்னு சொல்ல போறீங்களா, சொல்ல முடியாது. ஒரே ஞானமாக இருந்தால் அது மட்டும் சரீரத்தையும் கீழே தள்ளிவிட்டுறது, இது மட்டும் தள்ளலையே, என்ன விவகாரம், என்ன போயிட்டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டான். பூர்வஜான அனிவிருத்திய அத்தியஸ்திய, பூர்வஜானம் முதல்ல வந்த ஞானத்தினால போக்காததான தேகா போகாததான தேகாத்ம பிரமமானது தது அனதிக, அதை விட அதிகமாக இல்லாததான அனதிகம்னா அதே தான், அதில் குறைச்சல இருக்க முடியாது. தது அனதிக விஷயேட அந்த ஞானத்தினால கதம் நிவிருத்தி அப்படின்னு கேள்வி கேட்டோம். இதுவும் சமாதானம் சொல்லிட்டேன்ப்பா, என்ன முன்னால வந்ததான ஞானம் பிராரப்த கர்ம ரூப பிரதிபந்தக சககாரத்தோட இல்லை. பிராரப்த கர்ம அபாவ, பிராரப்த கர்மா இல்லாததான அபாவ சககிருதமான ஞானமா இல்லை. கடைசியில் வந்த ஞானம் பாருங்க, பிராரப்த கர்மாபாவ சககிருதம் அப்படின்னா முன்னால பிராரப்த கர்மாங்கிற ஒரு பிரதிபந்தம் இருந்தது, ஞானம் வந்த போதிலும் ஞானத்தோட பிராரப்த கர்மான்னு ஒரு பிரதிபந்தம் இருந்தது முன்னால. இப்ப அந்த பிராரப்த கர்மா ஒழிஞ்சு போயிடுது, அப்ப விவகாரம் என்னடா, ஞானம் இருக்கு அதனால போயிட்டு அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்ட்டு. பிராரப்த கர்ம அபாவ சககார அசககாராபியாம் விசேஷா, ஜீவன் முக்தி தசாயாம் ஆனந்த ஸ்பூர்த்தியாபாதனம். ஜீவன் முக்தி தசையில ஆனந்தம் தோன்றதுன்னா இருக்கட்டுமே, எங்களுக்கு இஷ்டம் தான் போங்கட்டது. தத்வே ஜாத்தே த்விசந்திராதிபத்து தோஷாத்து பாதித அனுவருத்தி சம்பவாச்சா. தத்துவம் தெரிந்த போதிலும், தத்துவம் கியாதேபி த்விசந்திராதிபத், இப்ப கண்ணுல ஒரு தோஷம் இருந்தது, ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டா தெரியறது, அது என்ன, அது சில சமயத்துல ஓகேதான், என்னன்னா பேப்பர் புத்தகத்தில் தெரியலன்னு முதல்ல இந்த ஏதாவது சரியா பிரிண்டிங் தெரியும்னு ரெண்டாவது லைன் தெரியுமானோம். அதே மாதிரி ஒவ்வொரு லைனும் ரெண்டு ரெண்டு லைனும் தெரியறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளும் ரெண்டு ரெண்டா தெரியறது, ஓஹோ பரவாயில்ல அப்படின்னா. ஆனா இதுக்கு ஏதோ மருந்து கொடுத்த, மருந்து கொடுத்த என்ன ஆயிடுத்த, அந்த தோஷம் போயிடுது. மருந்து கொடுத்தாலும் தோஷம் போனாலும் கொஞ்ச நாள் அனுவர்த்திக்கிறது. மங்களா ரெண்டா தெரிஞ்சுட்டே இருக்கு. டிவி சரியா அட்ஜஸ்ட் பண்ணலன்னா கோஸ்ட் வரும். பழைய நாள் இப்ப என்ன வரதில்லை, அது என்ன பண்ணாலும் தெரியல. ஒரு மூணு நாள் வந்துட்டு இருந்தது, போய் வாருன்னு. அதே மாதிரி அந்த கண்ணுல தோஷம் இருக்கிறதுனால ஒவ்வொரு பொருளும் ரெண்டா தெரிகிறது. அதே மாதிரி இங்க இருக்குமான்னு கேட்ட துவிச்சந்திராதிபது தோஷாது. அதே மாதிரி இங்கேயும் தோஷத்தினால பாதித்த அனுவருத்தி சம்பவாச்சா. முன்னால பிரம்ம ஜானம் வந்த போதிலும் அந்த பழைய அனுவருத்தி, இவனால இந்த சரீரத்தை தோணி 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 இந்த சரீரத்தில் நான் என்கிற புத்தி இருந்து என்னென்ன விளையாட்டு என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சோம், அதை கொஞ்ச நாள் அனுபவிக்கும், அது இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கும்னர். அதுக்கப்புறம் சொன்னார் தோஷத்துலன்னு சொல்றேன். அங்கேயோ இது பொருளாந்து மருந்து சாப்பிட்ட போதிலும் ரெண்டாக காணப்படுகிறதுங்கிறது திருஷ்டி தோஷம். இந்த கண்ணில் இருக்கிற தோஷத்தினால் அப்படி ஏற்பட்டது. இங்கே என்ன சார் தோஷம், பிரம்மஞானம் வந்து எல்லா தோஷமும் போயிருக்கணுமே, இங்கே அந்த தோஷம் போகலேன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு அப்படின்னு கேட்கலனா, இந்த பாருங்க இவனுக்கு பிரம்மஞானம் வந்த போதிலும் அந்த அவி பிராரப்த கர்மான்னு ஒன்று இருக்கு, அந்த பிரதிபந்தக பிராரப்த கர்மா இருக்கிற பர்யந்தம் அதனால சில தோஷங்கள் அனுவர்த்திக்கலாம். அவ்வளவுதான். விசந்திராதிபத்து தோஷாது பாதித்த அனுவருத்தி சம்பவாச்ச நச்ச தத்ரேவ அத்ர ஞான அனிவர்த்திய தோஷாபாவேன வைஷம்யம். கண்ணுல வந்து ரெண்டாவது ரெண்டு பொருளா காணப்படுறதுக்கு ஒரு தோஷம் இருக்கு, திருஷ்டி தோஷம், கண்ணில் தோஷம். அதே போல இங்கே தோஷம் இருக்க முடியாதுன்னு கேட்டார். யாவத் பிரதிபந்த சத்துவம், பிரதிபந்தமான பிராரப்த கர்மா எத்தனை நாள் இருக்கோ அது வரைக்கும் ஞான அனிவர்த்திய தோஷத்திய ஞானத்தினால் போக்க முடியாதான தோஷம் அது இருக்கலாம் அப்படின்ட்டார். அத்ராபி சொன்னவர் சர்வஜான அனிவர்த்திய தஸ்ய புத்ராபி அசம்பிரதிபத்தே, அப்படிப்பட்டதான தோஷம் இங்கே சொல்லப்படி ததுத்தம் நகி ஜாத்தியவ கஷ்டித் தோஷோ அஸ்தி சொல்லியிருக்காரு. இப்ப முதல்ல இது வரைக்கும் ஜீவன் முக்திங்கிறதுக்கு எப்படி பாசிபிள்னு ஒரு கேள்வி கேட்டேன். உபாதான காரணமான அஜானம் போன பிறகு அஜானத்தினால உண்டான இந்த சரீரமும் பிரபஞ்சமும் அதே கணம் போயிருக்கணும், போகலையேன்னு கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னோம் இது வரைக்கும்? சம்ஸ்காரம் இருக்க, சம்ஸ்காரத்தினால ஓடிட்டு இருக்கு வண்டி, பழைய வேகத்துல ஓடிட்டு இருக்கு. சில பேர் சொல்வா பெருங்காய வாசனை, பெருங்காய டப்பா வாசனை அப்படின்னு, அது மாதிரி பழைய நோண்டே ஓடிட்டு இருக்கு. பெரிய நிறைய கொழுத்த பணக்காரலாம் இருந்தா ஏதோ காலம் சரியா இல்லை, காசெல்லாம் ஆயிடுது. இருந்தாலும் அவருக்கு மரியாதை ஏதோன்னு கொடுத்துட்டு இருக்கு. அதான் ரொம்ப பணக்காரா சொல்லணும், இப்பதான் ஒண்ணும் இல்லையா, டெபிசிட் பேலன்ஸ் தான் ஓடுறது. இருந்தாலும் மரியாதை கொடுக்கற என்னடா பழைய வாசனை. அவ அப்பா ரொம்ப பணக்காரர், எல்லோருக்கும் எல்லா சகாயம் பண்ணினார். இவருக்கு முடியல பண்ணல இல்லை பண்ணல, இருந்தாலும் பெரிய குடும்பம், நல்ல குடும்பம், கொஞ்ச நாள் அந்த வாசனை ஓடுறதோ இல்லையோ. அதே மாதிரி சம்ஸ்காரத்துல ஓடிந்திருக்கு அப்படின்னு பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்ததுதான் சம்ஸ்காரம் எப்படி இருக்கும். கிரியைக்கு தானே சம்ஸ்காரம், அஜ்ஞானத்துக்கு சம்ஸ்காரம் உண்டா இல்லையா, இருந்தாலும் ஒரு க்ஷணம் இருக்கலாம் பல க்ஷணம் இருக்கலாமா, இவைகள்லாம் ஆனுஷங்கிகமான அந்த பட்சத்துல வந்த தோஷங்கள், அவைகளுக்கெல்லாம் சமாதானம் சொல்லிவிட்டோம். இப்ப ரெண்டாவது பட்சம் அப்படி இல்லை, ஞானம் வந்தா அஜ்ஞானம் போச்சுன்னு சொன்னோம் இல்லையோ, அஜ்ஞானம் டோட்டலா போகுது சார், கொஞ்சம் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம மாத்திரை பாருங்க, அந்த எண்ணெய் டப்பா வச்சுருக்கேன், பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கோ இல்லை எதுனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமோ எண்ணெய் பாத்திரம் வச்சுருக்கேன், அதுல எண்ணெயை வாங்கி கொட்டிருக்கேன். 2 கிலோ எண்ணெய் வச்சுப்போமே, ஒரு மாசத்துக்கு வாங்கியிருக்கேன். அது எண்ணெய்லாம் ஆயிடுத்து, தீந்து போயிடுது. தீந்து போயிடுத்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, ஒரு சொட்டு வரைக்கும் ஆயிடுது, அது அப்படியே கவுத்து வச்சு ஒரு சொட்டு கட்டாச்சு. இருந்தாலும் தொட்டா எண்ணெய் இருக்கா இல்லையா, கம்ப்ளீட்டா போக முடியுமா எண்ணெய் பாத்திரத்துல? எண்ணெய் அதை கம்ப்ளீட்டா நீங்க சோப் போட்டு அந்த இதை போட்டு தேய்ச்சாதான் போகுமே தவிர, அது ஒரு சொட்டு கூட வராத போனாலும் அது தொட்டா எண்ணெய் இருக்கா இல்லையா? ஸோ அதை ஒட்டிண்டு இருக்கா இல்லையா, பாத்திரத்தை ஒட்டிண்டு தானே எண்ணெய் இருக்கோ இல்லையா, பிசுக்கு இருக்க இல்லையா? அதே மாதிரி தான் அஜ்ஞானம் மூட்டை மூட்டையா இருந்தது சார், அந்த அஜ்ஞானங்கள்லாம் போயிடுது. அஜ்ஞானங்கள்லாம் போனாலும் கொஞ்சம் ஒட்டிண்டு இருக்குது, அது ஒன்றும் காரியத்துக்கு உபயோகப்படாது. கொஞ்சம் வேணும்னா நமக்கு ஓரளவுக்கு இருந்தால் தான் எல்லாம் உபயோகணும். ஒரு முட்டை ரெண்டு முட்டை நெய் இது எண்ணெய் இருந்தால் தான் கொத்து விளக்கு ஏற்ற விடலாம். உடம்பு ஒரு டிராப் கூட இல்லைன்னா எப்படி வரும்? அது காரியத்துக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனால் கொஞ்சம் இருக்குது, அதனால தான் சரீரம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு ரெண்டாவது பட்சம். இப்போ முதல் பட்சம் முழு அஜ்ஞானமே போயிடுது, ஆனால் அதனுடைய வழக்கம் சம்ஸ்காரம் இருந்தது முதல் பட்சம். இப்போ ரெண்டாவது பட்சம் என்ன? அஜ்ஞானம் போச்சு, ஆனால் அஜ்ஞானத்தினுடைய ஒரு கொசு அங்கே இருக்கு. தமிழில் அது லேசம்னு என்ன சொல்றது? இது கொசுது அவனு சொல்லுவோம், கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு. எப்படி? யத்வா அவித்யாலேச அனுவருத்தியவ தேகானுவருத்தி. இது ரெண்டாவது பட்சம். ஜீவன் முக்தி எப்படி வரதுங்கிறதுல மூணு பட்சம் சொல்லப்படுறார். இது ரெண்டாவது பட்சம், லேச அனுவருத்தி இப்படி சொன்னாரோ இல்லையா? இப்போ இவர் ஜெயிச்சுட்டா போல சொல்லிவிட்டார். லேசம்னா என்னது அப்படின்னு அதுக்கு மேலே கேட்கிறார். கொஞ்சம் ஒரு கொசுறு இருக்கு அப்படின்னு இல்லை, அந்த கொசுறுன்னா என்னது சார்ங்கிறோம். நான் லேசா அவயவா லேசம்னு சொன்னேன், அதெல்லாம் ஒரு பார்ட்டா. ஏன்னா ஆமான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அஜ்ஞானத்தின் நிறவயவத்வா. ஆகாசமானது எப்படி பார்ட்லெஸ்ஸோ ஒரு பகுதின்னு சொல்லல, அப்படி வேஷ்டின்னு ஒரு பகுதி பகுதி கிழிச்சு உபயோகப்படுது. அதே மாதிரி இது அஜ்ஞானம் ஏதாவது கிழிச்சு தனியாக பிரிக்க முடியுமா? இதான் நிறவயவமாச்சு. நிறவயமான பதார்த்தத்துக்கு எப்படி அவயவம் லேசம்னு சொல்வேன்? என்னையாந்து பல பிந்துக்கள், ஸோ ஒரு நாலஞ்சு பிந்து அங்கே ஒட்டிட்டு இருக்குதுன்னு ஏதோ சொல்லிக்கலாம். நீங்க இங்க சொல்ல முடியாதுன்ட்டு நன்னும் லேசோ நாம அவயவ்னா அவயவா அஜானசிய நிறவயவத்வா. அசையேவ அவித்யா தத்தபட்டன்யாயேன தாவத்திஷ்டதி இத்தியப்பி நிரர்த்தம். இது முதல்ல ஒரு திருஷ்டாந்தம் சொன்ன பாருங்க, தவளக்கு அப்படி போட்டு வச்சிருந்தான் கொடியில, அது பாட்டுக்கு எரிஞ்சு போயிடுது. தவளை இருக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். காலம்புரை மட்டும் தவறு எடுத்தா அது என்னடா, வெறும் தூசித்தான் அது எல்லாம் போயிடுது. ஆனா அது வரைக்கும் இருக்கா போல காணப்பட்டதோ இல்லையோ, அதே மாதிரி சொல்ல முடியும். என்ன இது நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் தான், உருவம் இருக்கக்கூடியதான அவயவம் இருக்கக்கூடியதான பொருளுக்கு வரும், இந்த அவித்யக்கு வராது. அதையேவ அவித்யா தத்தபடன்யாயேன தாவத்திஷ்டதி இது நிரர்த்தம். நிறவயவே ஏதன்யாய அசம்பவா. நிறவயவமான அஜ்ஞானத்துல நீங்க சொன்னதான இந்த எக்ஸாம்பிள் இந்த நியாயம் பொருந்தாதே அப்படின்னு இதிச்சே. இல்லப்பா ஆகாரஸ்யைவ லேச சப்தார்த்தத்வாத். இங்கே ஷேப்ப நான் சொல்றேன், ஆகாரம் தான் இதுக்கு அவயவன் இந்த ஆகாரம், அந்த ஆகாரமா காணப்படும். அது எப்படி நீங்க சொல்வேள் ஒரு பிரமாணம் இல்லாம அப்படின்னு கேட்டேன்னா, இந்திரோ மாயாபி புரு ரூப ஈயதே இத்தியாதி ஸ்ருத்யா. இந்திரா பரமேஸ்வரா மாயாபி மாயாகத சக்தி விசேஷைஹி, மாயில் இருக்கிற சக்திகள்னால புரு ரூப ஈயதே பல வடிவங்களாக ஆகிறா அப்படின்னு. மாயைக்கு பல வடிவங்கள் இருக்குன்னு வேதத்துல சொல்லியிருக்கு. புரு ரூபகான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால பல வடிவங்கள் சில வடிவங்கள் இருக்கு அப்படின்னு. அவித்யாயாக அநேக ஆகாரத்துவ அவகமாத் ஆகார நிவிருத்தாவபி. இந்த ஆகாரங்கள் எதுக்கு இருக்கோ அது போனாலும் ஆகாரஸ்ய அனுவருத்தி அந்த ஆகாரமானது வரலாம், அனு பின்தொடரலாம். எப்படின்னு வியக்தி நிவர்த்தாவபி நிவர்த்தாவபி ஜாதேரிவ. இப்போ ஒரு நாய் இருக்க, அந்த நாயில் என்னன்னா ஸ்வத்வம் அப்படின்னு ஒரு ஜாதி இருக்கு. ஒரு பசுமாடு இருக்கு, பசுமாட்டில் கோத்வம்னு ஒரு ஜாதி இருக்கு. அந்த பசுமாடை பிராணம் விட்டுடுது, அந்த கோத்வம் போயிடுதா? அதுக்குள்ளே இருக்கிற கோத்வம் பசு தன்மை போயிடுதா? கோ காலமாயிடுது, கோல இருக்கிற கோத்வம் போச்சா போலியோண்ணா? அதே மாதிரி அந்த ஆகாரம் உள்ளதான அந்த வியக்தி விசேஷம் போனாலும் ஆகாரம் இருக்கலாம். ஆமா அதான் நீங்க வந்து சப்ஸ்டன்ஸ்ங்கிற ஆயத்தை மனசுல வச்சுட்டு அப்புறம் நீங்க பேசுறேன். அது சப்ஸ்டன்ஸ் நான் சொல்லவே இல்லையே, ஒரு திரவியமா இருக்குமே. ஆனால் திரவியத்துக்கு ஒரு ஷேப் இருக்கு, அந்த திரவியம் போன பிறகு ஷேப் மட்டும் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கறேன். நாங்கள் அதை சக்தின்னு சொல்லியிருக்கேன். சக்தின்னு சொன்னோம்னா அந்த பொருளை வந்து உங்களால் பார்க்க முடியும். அதனால் இந்த முன்னால் நாங்கள் சொன்னது மாயாங்கிறது எதுக்கு? மித்யாபூதமான ஆகாரங்கள் வரலாமோ இல்லையோ, அது நிஜமான ஆகாரம்னு நான் சொல்லலையே. மித்யாபூதமான ஆகாரங்கள் வரலாமே. இப்ப தான் அவர் சொன்ன எக்ஸாம்பிள் எப்படி, கோ போனாலும் கோத்வம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அதே மாதிரி இருக்கலாம். இது அப்சாக்ட் கான்செப்ட தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் கோயம் ஆகார, இப்ப அதுக்கு மேல கேக்குற நீங்க சொன்ன கேள்விதான், இந்த ஆகாரம் ஆகாரம் அந்த பைக்கிறல ஆகாரம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆகாரம்னா நீங்க என்ன மீன் பண்றேன் அதை சொல்லுங்க. உங்களுக்கு ஆகாரம்னு மனசுல ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், எதை ஆகாரம்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டார். எப்படி சொல்றேன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஜாத்திய ஆகாரம்னு சொல்றேனோ. இப்ப ஒரு பசுமாடுன்னா என்னது அப்படின்னு கேள்வி கேட்டார். இது வந்து வியாக்கரண பாஷ்யத்துல பத்தசாமியத்துல கேள்வி கேட்கிறார். பசுமாடுங்கிறல என்னதுன்னு கேட்கிறார். அவங்க வந்து பசுமாடுங்கிறத சொல்றதுக்கு வந்து வியாக்கரண மனச வையாக்கரனுடைய மனசுல சொல்லுத்தான் இருக்கு, பொருள் இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும், வையாக்கரனா அவனுடைய சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்ன, அவன் சத்தம் தான். அவனை பசுன்னு சொன்னா பசு இந்த வாயிலிருந்து வர சத்தத்தை தான் அவன் நினைச்சுட்டு இருக்கான். பாட்சிக்காரன் சொல்றார், லோகத்தை வச்சுட்டு இல்ல, கூரா காப்பதால் அங்குல விஷாணி கொம்பு மூப்பு வாலு அந்த காலில் விஷாணுங்க இவைகள்லாம் இருக்கிற பொருள் அப்படிங்கிறது. அதுக்கு எப்படி தீர்க்கம் வருங்கிறான். இவருடைய மனதுல என்ன இருக்கு, அவனுடைய மனதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இவருடைய சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லலாம். அவன் பசுன்னா என்னது, குறை கக்கந்தல அங்குல விட்டாரி அப்படின்ட்டு அளவ. இப்படிப்பட்டதா ஒரு விவகாரம்
வருதுன்னா என்ன தெரியும், பசு ரம்யான்னு எழுதணும். அழகான பசு மாடு, பசு ரம்யா எதுனால
தான் வந்து பசு ரம்யான்னு எழுத
பசு தீர்க்கம்.
ஒவ்வொருத்தருடைய மனசுல இருக்கிற எண்ணத்தான் இவன் சப்தத்துக்கு அவன் பொருளை சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்ப அப்ப என்ன, ஒரு ஆகாரத்தை பசுக்கா இருக்கு, பசுங்கிற சொல்லுக்கு அவன் என்ன கிரகிச்சிருக்கான், ஒரு ஷேப்பை கிரகிச்சிருக்கான். அதனாலதான் வெள்ளை பசுமாடு பார்த்தாலும் பசுங்கிறான், கருப்பான பசுமாடை பார்த்தாலும் பசுங்கிறான். ஸோ அவனுக்கு பசுன்னு சொன்னா அவன் மனசுல வந்தது ஷேப்பு. ஸோ அந்த ஆகாரத்தை நீங்க இங்க சொல்றீளா, இல்ல அதுக்குள்ள இருக்கிற ஜாத்திய சொல்ற ஆகாரம்னு ஷேப்பை சொல்றீளா, இல்ல அதுல இருக்கிற ஜாத்திய சொல்றீளா, இல்ல சக்தி ரூபமான தர்மத்தை சொல்றீளா, இல்ல இங்க தங்கம் இருக்க தங்கத்துல வளையா சொல்ற, செங்கிலியா போட்டுருக்க, தோடா போட்டுருக்க, அதே போல அங்குலீகமா போட்டுருக்க, மோதிரமா, இவைகள்லாம் பல ஆகாரங்கள் இருக்கோம். எத்தனை ஆகாரமா இருந்தாலும் இருக்கிறது என்ன, தங்கம் தானே. ஸோ தங்கமாக இருந்தாலும் அதுல பல ஆகாரங்கள் இருக்கா போல ஷேப்பை சொல்றீளா. இதுக்கு ஆகாரம்னு சொன்னது ஜாத்திய சொல்றீளா, இல்ல சக்திய சக்தி எனக்கூடியதான ஒரு தர்மத்தை சொல்றீளா, இல்ல தங்கத்துக்கு இருக்கக்கூடியதான இந்த குண்டலம் கட்டக்கம் இப்படிப்பட்டதான ஷேப்பை சொல்றீளான்னு. ஏன்னா இப்ப என்ன சொன்ன எப்படிங்கிற மூணு வராதுங்கிறவன் பொறுப்பட்சி. ஏன்னா நாத்யோ ஜாதியும் சக்தியாதி தர்மமும் சொல்ல முடியாது. ஏன், தயோஹோ தேகாதி பிரமோபாதானத்வே, அவைகள்லாம் தேகாதி பிரமத்துக்கு உபாதான காரணமாக இருக்குமேயானால் அப்ப என்ன, அது அவித்யன் ஆயிடும். அப்ப என்னச்சு, அவித்யா லேசமும் அவித்யா ஆகாரம் வந்து அது அவித்யதான். ஏன்னா தேகாதி சரீரத்துக்கு உபாதானமா இருக்க, இல்லை அது தேசத்துக்கு உபாதான காரணம் இல்லை சார் அப்படிங்கிறீடா. இந்த ஆகாராத்தியம் உபாதானம்னு சொல்லணும்னா அதுக்கு அவித்யான்னு பேர் வச்சிருவேன். அது உபாதானம் இல்லைங்கிறீன்னா தேகத்துக்கு தேகாதி பிரமத்துக்கு வேற என்ன உபாதானம், வேற ஒண்ணும் இல்லையோன்னு. அப்ப தேகாதி பிரமத்துக்கு இன்னொரு உபாதானம் இல்லாததுனால தேகாதி பிரமம் உண்டாகலே இருக்கணும். இது இங்க வந்தா இந்த விவகாரம் இங்க இருந்தா அப்படி, அதனால ஒண்ணும் சொல்ல முடியாது உங்களுக்கு. அதோட மட்டும் இல்லாமல் தேகாதி பிரமம் ஆத்மாவிட வேறா இருக்கிறதுனால அது ஞானத்தினால, எது பிரம்மம் இல்லையோ அதெல்லாம் என்னது அஜ்ஞான ஞான நிவர்த்தியம். அதனால ஞான நிவர்த்தியத்துவம் என்னச்சா அவித்யா தற்காரிய அந்யதர அவசியம் பாவேனா, அந்த தேகாதி பிரமமானது அஜ்ஞானமோ அஜ்ஞான காரியமோ ஏதோ ஒன்னா இருக்கணும். அதனால ஞானம் வந்து அஜ்ஞானம் போச்சுன்னா ஸ்தித்யயோகாச்சா அதனால நிக்க முடியாது. ஸோ முதல் ரெண்டு பட்சம் சொல்ல முடியாது, எது ஜாதிங்கிற பட்சமும் சொல்ல முடியாது, சக்திங்கிற தர்மமுங்கிற பட்சமும் சொல்ல முடியும். இந்த மீதி என்ன இருக்குன்னு கடைசியில் நான் சொன்ன மாதிரி ஷேப்புன்னு சொல்லணும், தங்கத்தினுடைய பல ஷேப்புகள், மோதிரமாகவும் வளையாகவும் செங்கிலியாகவும் தோடாகவும் ஒரே தங்கம் பல உருவங்களில் இருக்க அந்த உருவத்தை தான் நீங்கள் சொல்லணும். அதையும் சொல்ல முடியாதுன்னு, ஏன்னா உருவமானது ஷேப்பானது சக்சஸ் இருக்காமல் இருக்க முடியாது, முழுக்க திரவியம் இல்லாமல் ஷேப் இருக்காது அப்படின்னு கேட்டான். அதையேவன திருதீயா அவஸ்தாவந்தம் வினா அவஸ்தாயாக ஸ்தித்யயோகா ஸ்தீதிச்சே. இவர் இதுக்கு என்ன ஒன்றும் சமாதானம் வரவிடாமல் போயிடும் போல இருக்கேன்னு நீங்கள் நினைச்சேன். அவர் என்ன சொல்கிற பார்த்தீங்களா, அநேக சக்திமத அவித்யாயாக, இந்த அவித்யை இருக்கு இதுக்கு என்னென்ன சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, பல சக்திகள் இருக்கு. அதில் அது சில சக்தி என்னென்ன, ஒரு சக்தி பிரபஞ்சே பாரமார்த்திகத்வாதி பிரமத்தை உண்டு பண்ணுறது, இந்த உலகமானது உண்மை அப்படின்னு ஒரு பிரமத்தை உண்டு பண்ணும். அந்த அவித்யை என்ன பண்ணுறது தெரியுமோ, இந்த நமக்கு இந்த உலகம் உண்மைன்னு ஒரு பிரமத்தை உண்டு பண்ணிச்சு சார். பிறந்தண்டியிலிருந்து இதெல்லாம் பொய்ன்னு சொன்னேன், இப்போ மட்டும் நம்புகிறோமா என்ன, இந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு நம்புகிறமே தவிர உங்கள் சரீரம் பொய்ன்னு சொன்னால் நீங்கள் நம்ப தயாராக இருக்கலாம். ஆமாம் சார் பொய் தான், ஆனால் இப்போ தெரியல விவகாரம் கூட இப்போ நம்ம அனுபவத்துக்கு வரல, பொய்னு புஸ்தகம் சொல்கிறது அது பெரிய புஸ்தகம் பெரியவா சொல்கிறார். ஆமாம் அப்படி சத்தியம்னு வர்றதே தவிர பிரபஞ்சம் பொய் உலகம் பொய்ன்னு சொன்னால் நம்ம அனுபவத்துக்கு வருதோ, ஏன் வரலன்னா அதுதான் என் அவித்திய பண்ணுற காரியம். அவித்யானது பிரபஞ்சே பாரமார்த்திகத்வாதி பிரமஹேது சக்தே, பாரமார்த்திகம் எனக்கூடியதான பிரமத்தை உண்டு பண்ணக்கூடியதான சக்தி ஒன்று இருக்கு. அதே போல பிரபஞ்சே அர்த்தக்ரியா சமர்த்தத்வ சம்பாதக சக்தி, இந்த பிரபஞ்சத்துல அது நமக்கு உபயோகப்படுது சார். காஃபி சாப்பிட்டா தெம்பா தான் இருக்கு, சாதத்தை சாப்பிட்டா பசி தீர்றது. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு யூஸ் இருக்கு. ஸோ இந்த உலகமானது பொய்ன்னு சொன்னாலும் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு ஒரு தயார் ஒன்று நமக்கு உண்டு படித்து. ஸோ இந்த அஜானத்தில் இருக்கிற பல சக்திகள் ஒரு சக்தி என்ன பண்ணிட்டு உலகம் உண்மை அப்படின்னு காட்டி கொடுக்குறது, இன்னொரு சக்தியாக இருந்தது இந்த உலகம் உனக்கு உபயோகப்படும், அது சின்ன குச்சியாக இருந்தாலும் பல்லுக்குத்த உபயோகப்படும் அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க என்னடா இந்த உலகத்துக்கு உன்னால உலகத்தினால உனக்கு உபயோகம் உண்டு இப்படின்னு காட்டி கொடுக்கறது. பிரபஞ்ச அர்த்தக்ரியா சமர்த்தத்வ சம்பாதக சப்தேச்ச பிராரப்த சம சர்வகாலீன தத்துவ ஞான சாட்சாத்காரேன நிவர்த்தாவபி. இந்த பல சக்திகள்ல இந்த ரெண்டு சக்தி இருக்கு பார்த்தீங்களா, இது அஜ்ஞான சக்தி உலகம் உண்மை அப்படின்னு பிரம்மத்தை உண்டு பண்ணக்கூடியதான சக்தி, உலகத்துக்கு உலகத்தினால் உனக்கு உபயோகம் உண்டு அப்படின்னு ஒரு சக்தி. இந்த ரெண்டு சக்தியும் எப்ப ஞானம் வந்ததோ அப்ப போயிடுது. ஸோ ஞானம் வந்தவனுக்கு உலகம் உண்மை இல்லை, நமக்கு எதுவும் தெரியறது உண்மை இல்லை, சினிமா பார்க்கற போல பார்த்துட்டு இருக்கோம் உண்மை இல்லை அப்படின்னு நிச்சயம் வந்துடுச்சு. அதே மாதிரியே இந்த உலகத்தினால் நமக்கு உபயோகப்படும்னு சொல்லு, அது உபயோகம்ல நிஜம் இல்லை அப்படிங்கிற ஞானமும் வந்தாச்சு. இந்த ரெண்டு ஞானமும் ஞானம் வந்ததுமே போன போதிலும் இன்னும் என்ன இருக்குன்னு நிவர்த்தாவதி அபரோட்ச பிரதிபாச யோக்ய அர்த்தாபாச ஜனிகாயாக சக்தே. இது கண்ணுக்கு தெரியக்கூடியதான கண்ணுக்கு காட்டக்கூடியதான ஒரு சக்தி அந்த அஞ்ஞானத்துக்கு இருக்கு. பொய்யான பொருளாக இருந்த போதிலும் அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரா போல காட்டுற சக்தி எதுக்கு இருக்கு சார். ஸோ எதை பார்த்தாலும் தெரியுது நியாயமா, அது இல்லைன்னு தெரியாமன்னா இருக்கணும். அது அபரோட்ச பிரதிபாச யோக்ய, அபரோட்சமாக காணக்கூடியதான அர்த்தாபாச ஜனிக்காய, அதாவது பிரயோஜனமும் இருக்கா போல ஒரு சக்தியானது அது போகவே இல்லை, அது அப்படியே இருக்கு. அர்த்தாபாச ஜனிகாயா சக்தேகே அனுவருத்தேகே. இது மட்டும் தொடர்ந்து பல சக்திகள் இருந்தது, இந்த ஒரு சக்தி மட்டும் மிச்சம் வச்சுட்டு மீது எல்லாம் போயிடுச்சு ஞானத்தினால போயிடுது. ஆனா இந்த சக்தி என்ன, தத்வதி அவித்யாபி திஷ்டத்யேவா, அத்துடன் கூடினதான அஜ்ஞானம் இருக்கு. பாத்திரத்துல எண்ணெய் இல்லை, அந்த எண்ணெயினால குத்து விளக்கு ஏற்ற முடியாது, வடை போட்டு சுட்டு சாப்பிட முடியாது. ஆனா அந்த பாத்திரம் தொட்டா கையெல்லாம் மறுபடியும் சுவை போட்டு அளவணும், அந்த சக்தி அனுவர்த்திக்கிறது. அதே மாதிரியே மீதி எல்லா சக்திகளும் அஜ்ஞானத்துக்கு போனாலும் ஞானத்தினால பிராரம்ப கர்மா இருக்கிற பரியந்தம் உலக தோற்றமானதும் அது பிரயோஜனமாக இருக்கா போல காணப்படுற சக்தியும் நிச்சயமாக இருக்கு. இதான் சார் ஜீவன் முக்தனில் இருக்கக்கூடியதான நிலை. இதுக்குத்தான் நான் லேசம் என்று சொன்னேன். அவித்யா லேசம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அஜ்ஞானத்தில் இருக்கிற பல சக்திகளில் சில சக்திகள் மட்டும் இருக்கு, பல சக்திகள் போச்சு, இதுதான் லேசம் வருத்திங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொல்றார், இப்ப அந்த லேசம் கொஞ்சம் இருக்கோ இல்லையோ, ஆமா இருக்கு சார். லேசம் இருந்தா அஜ்ஞானம் போச்சுன்னு எப்படி சார் சொல்வே, போச்சுன்னா டோட்டலா போயிடுச்சு, 10% போனாதான் போச்சுன்னு சொல்லணும். கொஞ்சம் பிசுக்கு இருக்குன்னு சொல்லலாம், அது போச்சுன்னு எப்படி சொல்லுங்க நினைச்சா. அவித்யாயாம் சத்தியாம், சத்தியாம்னு சேர்த்துக்கணும், இங்க புத்தகத்துல இல்ல நினைச்சா. அவித்யாயாம் அவித்யாயாம் சத்தியாம் கதம் முக்த இதுவிய பிரதேசா, அவன் முக்தன் எப்படி சொல்லணும், கொஞ்சம் இருக்கே அழுக்குன்னா சக்தி நாச மாத்திராது, அந்த சக்தி எல்லாம் போயிடுதுங்கிறதுனால. அயர்வாள் இருக்கார் கிராமத்துல இருக்காரோ அப்படின்னா, அப்புறம் பயசு அப்படின்னு பக்கத்துல மண்ண இருக்கார் ஈர்ச்சியார்ல உட்கார்ந்து சார் போயிட்டாருன்னு சொன்னேன், நான் லோகோ சீனா நினைச்சேன், எல்லா காசும் போயிடுச்சு அவ்வளவுதான் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அறிவுராயத்துல லோகத்துல எப்படி பிரயோகம் இருக்கோ அதே மாதிரி சக்தி போனதுனால அவரை நினைச்சிருப்பேன். அதையேவா சமயே சர்வசக்தி மதஞானநாசா தஜாத்தியேன அப்ரதிருத்தேன பிரத்யேன. அதையேவா ஆயா சமயே, சமயன சர்மக்ஷணத்தில்னு அர்த்தம், சமயம் வந்து அதுக்கு தெரியும் சார் நம்மளும் தமிழ்ல சொல்றோமோ இல்லையோ அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டாரு. சமயம்னு சர்ம சமயே, அந்த சமயத்துல சர்வசக்தி மத ஞானநாசா, எல்லா சக்தியோட கூடின அஜ்ஞானமானது போறதுங்கிறது தஜாத்தியேன அப்ரதிருத்தேன பிரத்யேன. இப்ப வந்த ஞானம் தான் அப்பவும் வரப்போறது. இப்ப நீங்க உபனிஷத்தை கேட்கறப்ப ஏற்படக்கூடியதான தத்துவமசிங்கிற ஒரு ஞானம் இருக்கே, இதே ஞானம் தான் அப்பவும் வரும். ஆனா என்னடா, அதுக்கப்புறம் சரீர பிரதிபாசம் இருக்க சில பேருக்கு ஒரு டவுட், இது ஞானம் வந்ததுதான் இந்தியா வேதாந்தம் வாசல தப்பு மாதிரி வச்சு நன்னா புரிஞ்சுட்டு இருக்கேன், நீங்களும் ரொம்ப நன்னா சொல்றேன், சொல்ற பிள்ளைய ரொம்ப நன்னா இருக்கு அனுபவிக்கிறேன், எனக்கு நன்னா புரிஞ்சிருக்கு, ஞானம் வந்ததா இல்லையா இவனும் இப்படி நம்ம மனதுக்கு இப்படி தோன்றது சார், ஞானம் வந்ததா இல்லையா, இல்ல அப்ப வேற ஞானம் வருமா, இப்பவே வராத ஞானம் அப்ப வருமா, என்ன இட்லி இப்ப அட்லி நான் கேட்கறேன், ஞாபகமாக இருக்கு வயசான காலத்துல காது வேலை செய்யாது போதும், நான் எங்கே கேட்க போறேன், அப்ப எங்கே வர போகுது, இப்ப வந்ததே போயிடும் போல இருக்கு, மறந்து போயிடும் போல இருக்க, என்ன ஞானம் ஒண்ணு சரியா இப்படி என்ன கவலை பண்ணிருக்கா, ஞானம் வந்துருச்சு பண்றது, ஞானம் வரவாது போறதாவது அஜ்ஞானம் இருந்தாலும் போறாங்க, அது சாஸ்திரம் நிச்சய சித்த புத்த ஆத்மான்னு சொன்னீங்கன்னா. அப்ப ஏன் சார் இந்த வம்பு, இது இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. விவகாரம் என்னன்னு, இப்ப எந்த ஞானம் வந்ததோ அதே ஞானம் தான் அப்பவும் வரப்போறது, ஒன்றும் விசேஷம் ஒன்றும் இல்லை. இப்பத்துக்கும் அப்பத்துக்கும் என்ன வித்தியாசம், இப்ப ஞானம் வந்த போதிலும் பிராரப்த கர்மா இருக்கிறதுனால தோணிக்கொண்டிருக்க வேண்டாம், அப்பொழுது என்னாச்சுன்னா பிராரப்த கர்மா முடிஞ்சதுமே அனுபவம் வரப்போம், அதுதான் வித்தியாசம். அஜ்ஞான நாசா தஜாத்தியேன இதே போன்றதான அப்ரதிருத்தேன பிரத்யேன. ஒரு தரம் ஞானம் வந்தாச்சுன்னு மறுபடியும் அந்த ஞானம் போகாது, ஞாபகம் வச்சுக்கணும். சக்ருத்வித்யுத்தம் ஸ்ருதிகள் சொல்றது, நமக்கு வேதாந்தம் வாசிக்கிற காலத்துல குரு சொன்ன பொழுது நன்றா புரிஞ்ச பொழுது எந்த ஞானம் வந்திருக்கோ அந்த ஞானம் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட், மறுபடியும் அழியவே அழியாது, ஏன்னா அது உண்மையான ஞானம், அதனால அது அழியாது. அப்பப்ப நமக்கு மறதா போல தோன்றது என்ன, பிராரப்த கர்மாவனால அது பலவத்தரமான பிராரப்த கர்மா இருந்ததுன்னா அதை ஒன்றும் தெரியலையேன்னு கவலை எல்லாம் வரும், ஆனா வேதாந்தத்தை கேட்ட பிறகு நிச்சயமாக போகாது. சரி, அது அப்படி இருக்கு. ததாச்சு என்ன சார் இப்படி சொல்ற? சத்யாபித்யாத் யோஜனா தத்வபாவாத் பூயச்சாந்தே விஸ்வமாயா நிவிருத்தி. சத்யாபித்யாத் சத்யா அந்த ஆத்ம தத்துவ ஞானத்தை, அபித்யாத் மனநத்தியானங்களினால், அபித்யாத்னா மனநத்தினாலையும் நிதித்தியாசனத்தினாலையும், யோஜனாத் மறுபடியும் சிரவணத்தோட சேர்க்கிறதுனால தத்வபாவாத் அந்த தத்வபாவம் வருது. புயஸ்ச அந்தே மறுபடியும் சிரவணத்தை சேர்ப்பதனால் அந்த மரண காலத்தில் விஸ்வமாயா நிவிருத்தி. இப்படி ஒரு அர்த்தம். சோ ஞானம் இப்ப வந்ததா அப்ப வந்தாங்க வந்தாச்சு அப்படின்னு வச்சுப்போம். அதான் ஸ்ருதி சொல்ற அர்த்தம். சோ தத்யாபித்யானா மனன நிதித்தியாசனங்களினால் அதை யோஜனா சிரவணத்துடன் சேர்ப்பதனால், தத்வபாவா தத்வபாவம் இவனிடத்துல இருப்பதனால், பூயஸ்ட மறுபடியும் அந்த லாஸ்ட் செகண்ட் ஆஃப் லைஃப்ல விஸ்வமாயா நிவர்த்தி. இப்படி சொல்லியிருக்க பார்த்தீரான்னு அவன் என்ன சொல்றான்? இந்த ஸ்ருதிக்கு இப்படி அர்த்தம் சொல்லாதீங்க, நான் ஒரு அர்த்தம் சொல்றேன். என்ன அர்த்தம்? சத்யாதித்யானாத் பூயோ யோஜனாத். இந்த யோஜனாத்ங்கிறது இப்ப இல்லை, அப்ப இன்னொரு தரம் வாசிப்பதனால், இப்ப இருந்ததில்லை அப்ப இன்னொரு தரம் பூயோ யோஜனாத் அவிஸ்வந்த அப்பத்தான் வரப்போறது. இப்போ ஒண்ணு ஒன்னு உங்களுக்கு ஞானம் வரல போட்டான். பூயோ யோஜனாத் மறுபடியும் அப்பத்தான் ஞானம் வருது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாமே. லோச்சனா கமல லோச்சனா நனுபுரோப யோசனா அவர் கேட்க அந்த லோச்சனாங்கிறது யோசனான்னு பண்ணி நனுபுரோப யோசனா என்னை இப்போ காப்பாற்றுறதுக்கு மடங்கி யோஜனை பண்ணிட்டு இருக்கேன் ராமனை கேட்கிறார். அழகான பாட்டு மறுபடியும் அது வேண்டாம், அங்கே அந்த லைனு கோப்பிடாது மறுபடியும் மனசு விடாதுன்னு அங்கே போயிட்டு அப்படி மறுபடியும் யோஜனை பண்றதுனாலேன்னு வந்ததுனால அப்பத்தான் விஸ்வமாயா நிவர்த்தி, அப்பத்தான் போக போறது. இந்த லே எல்லாம் போயிடுது கொஞ்சம் இருந்து இந்த கதையெல்லாம் வைக்காதீங்கோ, ஸ்ருதியில இந்த வாக்கியம் சொல்லலேன்ட்டாமோ அப்படின்னு. லேசா லேசானுவருத்தம் அத்தியாஸ்வதே மானதா இது வாச்சியம். அப்பா நீ சொல்ற மாதிரி பூயோ யோஜனாத்னு சொன்னீர்னு சேர்த்துன்னு வச்சுங்களேன், அந்த பூயோங்கிற பதத்துக்கும் யோஜனாத்துக்கு பதத்துக்கும் நடுவுல ரெண்டு பதங்கள் இருக்கு. தத்வபாவாத்தனு அந்தேன்னு ஒரு பதம் இருக்கு. ரெண்டு பதங்களை விட்டுவிட்டு இந்த பதம் இதோட வந்து சேரணும். இது தூரான்வய தோஷம்னு வரும். ஜெனரலி பக்கத்து பக்கத்துல இருக்கிற பதத்தோட சேருமே தவிர ரெண்டு பதங்கள் நடுவில் விட்டு விட்டு மூணாவது பதத்தோட சேரும். வேற கதி இல்லைன்னு அப்படி சொல்லணும். இந்த ஸ்லோகங்கள்லாம் எழுதுறப்ப சில சமயத்தில் சாதாரணமாக வைத்திய ஸ்லோகத்தில் அப்படி வரும், நம்ம ஸ்லோகங்கள்லாம் அப்படி வராது, ஜெனரலாக அப்படி வராது. அது ஒரு தோஷம் அது. ஸோ தூரான்வயம்னு ஒரு தோஷம் அப்பா அப்படி சொல்லாது. வேதத்துக்கு அந்த தோஷத்தை அபாதனம் பண்ணாத. விசேஷனான்வய அபேட்சையா அதோட மட்டும் இல்லை, இங்க நிவிருத்திங்கிற பதத்தோட பூயோ நிவிருத்திங்கிறதோட நான் அன்வயம் பண்றேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பூயோ யோஜனாத்த அன்வயம் பண்றீர்கள். எதோட சேர்றது பெட்டர்? விசேஷத்தோட சேர்றது பெட்டரா விசேஷணத்தோட சேர்றது பெட்டரா? அது தப்பப்பாட்ட. விசேஷண அன்வயாபேட்சையா விசேஷிய அன்வயசிய அபியர்ஹிதத்வா தத்வபாவாதித்யனேன வியவதானார் அந்தே இதுச்ச பதவிய வையாச்ச. அதோட மட்டும் அந்த கடைசியில் கடைசியில் என்ன போறது நீங்க சொல்லப்படி ஒன்றும் ஆகாது. அதனால விபரீத யோஜனா அசங்கதே நேசஸ்தித கர்மானுவருத்தி தகனுவருத்தவு ஜான பிரதிபந்தேன லேசஸ்திதி இது அந்யோன்யாசிரய. லேசம் இருந்ததுன்னா அது வரைக்கும் நிற்கிறது, அதுக்கு நிற்கிறதுனால லேசஸ்திதி இப்படின்னு சொன்னா அந்யோன்யாசிரயம் வருமே என்ன இது வாச்சம். நாவத் ஜப்தௌ பூயச்சாந்தே விஸ்வமாயா நிவர்த்தி இத்தியாதி ஸ்ருதேரேவ லேசானுவருத்தே அவகதத்வா. இந்த பாருங்க அந்யோன்யாசிரயம் ஞப்தியில சொல்லப்படாது. ஞானம் வரப்பத்தான் இதை பிடிச்சா அது அதை பிடிச்சா புதுசா ஒரு பொருள் உண்டாகிறதுனா தான் இது வரும். ஆனா இங்க அப்படி இல்லை. ரெண்டாவது ஸ்ருதி சொல்றது. அதனால அந்யன்யாசம் இல்லை. நாபிஸ்திதோ ஏககாலீனத்வேன தோஷாபா, ஒரே சமயத்தில் நடக்கிறதுனால தோஷம் இல்லை. இப்ப ரெண்டாவது பட்சமும் போயிடும். மூணாவது என்ன சொல்றா தெரியுமா, அஜ்ஞானத்திய சூக்மாவஸ்தா லேசா, அஜ்ஞானத்தினுடைய சட்டல் போர்ஷன் அதான் லேசம். முதல்ல லேசம்ங்கிற பதத்துக்கு இப்ப என்ன மூணு அர்த்தம் இருக்கும், அவயவமானா ஆகாரமானால், ஆகாரமானது மூணு விதமா சொன்னோம், சக்திய ஜாதி சக்தியாதி ரூபம் சுவர்ணாதி குண்டலம் மாதிரி சொன்னோம், கடைசியில இப்ப சூக்மாவஸ்தான்னு சொல்றேன். சூக்மாவஸ்தா லேசா யதா தஸ்மாத் தலே பிரவர்த்திய யாகாதேகே சக்தி மாத்திரகம் உற்பத்தாவகிருபஸ்வாதேகே அபூர்வம் ந தத பிருதக் இது வார்த்திகேன. யாகம் இருக்கு, யாகத்தை பண்ணி முடிச்சுவிட்டேன், முடிச்சதுமே ஸ்வர்க்கம் வரணும். ஸ்வர்க்கம் எப்போ வரப்போகிறது? இப்போ வரல, ஒரு கொஞ்ச நாள் ஆனப்புறம் ஒரு 40-50 வருஷம் இவர் பிராணம் விட்ட பிறகு வரப்போகிறது. அது வரைக்கும் யாகமும் இல்லையே, அது எப்படி சார் தானே அழிஞ்ச விட பலத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, யாகம் போனாலும் யாகத்தினுடைய சூக்மாவஸ்தா அபூர்வ ரூபமா இருக்கு, அது பலத்தை கொடுக்கறது அப்படின்னு சொன்னால அதே போல. தஸ்மா பலே பிரவர்த்திய யாகாதேகே, பலத்தை கொடுப்பதற்காக பிரவர்த்ததான யாகம் முதலியவைகள் சக்தி மாத்திரகம் உற்பத்தாவுக பஸ்வாதே பஸ்வாதி யாகங்களுக்கு அபூர்வம் ததப்ருதக, அந்த அபூர்வம் அந்த யாகத்தை விட வேறில்லை. இது வார்த்திகேன யாகே கதேபி யாக சூக்மாவஸ்தாரூபம் அபூர்வம் யாகே சாதனதா நிர்வாகம் அங்கீகரியதே. எப்படி ஒத்துந்தேடோ ததா அஜ்ஞானே கதேபி, அதே போல அஜ்ஞானம் போனாலும் தத் சூக்மாவஸ்தாரூபா லேசா, அஜ்ஞானத்தினுடைய சூக்மாவஸ்தா சட்டல் போர்ஷன் லேசமானது. தேகாதி பிரதீத்தி அனுகூலா, தேகாதிகளுடைய தோற்றத்துக்கு அனுகூலமாக உள்ளதை ஒத்துக்கொள்கிறோம். ஸ்வர்க்க ஜனகதாகிராக ஸ்ருதேரிவ, ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஸ்ருதி போல். அத்ராபி இங்கேயும் என்ன, ஜீவன் முக்தி ஸ்ருதேகே தாதிருகர்த்த ஸ்வீகாரா. ஸோ எங்களுக்கு அவனுக்கு ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஸ்ருதி எது, ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க்ககாமோ இஜேதா, சசக் ஒன்று மாதா அத்தியாப ஸ்வர்க்ககாமோ இஜேதா, இப்படிப்பட்டதான ஸ்ருதி வாக்கியங்களில் பிரமாணமாக வைத்துக் கொண்டு அவன் எப்படி சொல்கிறானோ அதே போல விமுக்த விமுச்சதே இப்படின்னு இருக்கக்கூடியதான சத்யதாவதேவசேரம் யாவர்ண விமோட்சே அததம்பத்தே, இதில் ஜீவன் முக்தியை சொல்லக்கூடியதான ஸ்ருதிகள், இந்த ஸ்ருதிகள் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். தஸ்மா ஆகையால் அவித்யா லேச அனுவருத்தியா, அவித்யம் கொஞ்சையா இருக்கு, கொஞ்சமா இருக்கு, அதனால் ஜீவன் முக்தி உபபன்ன தர, அதனால ஜீவன் முக்தி நன்னவே பொருந்தலாம் அப்படின்ட்டு இதோட ஜீவன் முக்தி ஆயிடுது. அப்ப நஜமான முக்தியை சொல்ல முடியும், நிஜமான முக்தி இது போயிடுச்சு, பொய்யான முக்தின்னு இல்லை, உயிரோட இருக்கிறப்ப இருக்கிற முக்தி, இந்த சரீரம் கீழே விழுந்த பிறகு இருக்கிற முக்தி இருக்கும் இல்லையா. ஆமா சரி, இந்த முக்தியில பலது சொல்றாளே, சாரூப்ய முக்தி, சாமீப்ய முக்தி, சாயுஜ்ய முக்தி, சாலோக்கிய முக்தி என்ன சொல்றது, ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இங்க இருக்கக்கூடியதான மனுஷனுக்கு இங்க என்ன வைகுண்ட லோகத்துக்கு போனா பகவான் மாதிரி அவருக்கு நாலு கை இருக்கும், ஒவ்வொரு கையிலையும் சங்கம் சக்கரம் கதா பாணி எல்லாம் இருக்கும், இது சாரூப்ய முக்திங்கிற. இந்த ஊர்ல இங்க இருக்கு நமக்கு எவ்வளவு தூரம் இருக்க வைகுண்டத்துக்கு, வைகுண்டத்துல போனேன்னா வைகுண்டத்துக்கு எல்லா போகங்களும் டோட்டலாக ஏசி, உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. வேலை வேலைக்கு நீங்கள் சமைச்சுக்காமல் அன்னத்தை கொடுப்பா, எந்த அண்ணம் வேணாலும் தானாக வந்துடும். பக்தையர் பக்தையர் பாகவத்தை இஸ்தா, நல்ல வேலை வேலைக்கு பக்தம்னு அன்னம் வித்தோ ஸ்ரீ பக்தமந்தோன்னம் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன அன்னம் வேணுமோ அத்தனையும் கிடைக்கும் வைகுண்ட லோகத்தில், ஒரு சிரமம் வேண்டாம், ஆனந்தமாக இருக்கலாம், உடம்பெல்லாம் ஒன்றும் வராது. ஸோ இது சாலோக்கிய முக்தி. சாலோக்கியம் வந்தாலும் அப்பப்ப நம்ம வேணும்னாலும் எட்டி பார்த்துட்டு பகவானை வரலாம், அது சாமீப்ய முக்தி. ஜெய விஜயாள் மாதிரி, ஜெய விஜயாள் எங்க திருப்பதி பண்ணிடா, அங்கே வெளியில ரெண்டு பேர் நிற்கிற பச்சையில அந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் சாமி வேணும்னு அப்படியே எட்டி பார்த்துக்கலாம், நீங்க வேணும்னா எட்டி பார்த்துன்னா ஜரகண்டிங்கிறோம். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் 2 செகண்ட் தான், ஜரகண்டி ஜரகண்டி தள்ளிட்டே இருக்கான் விவகாரம் முழுக்க, அவா அங்கே இருக்கலாம். ஸோ இது என்ன, சாரூப்ய முக்தி, சாலோக்கிய முக்தி, சாமீப்ய முக்தி, சாரூப்ய முக்தி, சாஷ்டி முக்தின்னு ஒன்று சொல்கிறான் சாஷ்டின்னு. அதுக்கப்புறம் என்னடா சாயுஜம், அவரோட ஒன்றா போயிடுறது. அர்த்த முக்தியிலேயே இத்தனை முக்தி சொல்றாளே, உங்க அத்வைதத்தினால வரக்கூடியதான முக்தி என்ன முக்தி? அந்த முக்தியிலேயே வித்தியாசம் இருக்கா? அங்கே போய் போனா அவருக்கு ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி நமக்கு முக்தி கிடைச்சாலும் அவர் மாதிரி கிடைக்கலையே ஒரு கவலை இருக்குமே, இதெல்லாம் விவகாரம் உண்டா? இப்படி எல்லாம் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் அதெல்லாம் அபாயத்தை சொல்லியிருக்கப்பா, எங்களுக்கு முக்தினா ஒரே மாதிரி தான் அப்படின்னு. முக்தவும் தாரதமிய பங்கா, முக்தியில வித்தியாசம் இல்லை, ஒரே முக்தி தான் இன்னொருக்கம். அந்த முக்தி எப்படிப்பட்டது? ஆத்மஸ்வரூபமாக உள்ளது, ஆனந்த வடிவமாக உள்ளது, எப்பொழுதும் நிறத்திசை ஏற்றத்தாழ்வற்றதான அறிவுடன் கூடின அறிவு வடிவமான ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்ல போறோம். இது அத்வைத சித்தியிலேயே கடைசி பிரகரணம். அப்படி நடுவில் சிலதெல்லாம் இருக்கு, சாஸ்திரம் முடிக்கணும் அப்படின்னு அந்த ஸ்ருதிக்கு அந்த அர்த்தம் இல்லை. பூயஸ்தாந்தே விஸ்வமாயாதிவர்த்திங்கிற ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் இருக்கிற ஸ்ருதிக்கு அத கிரமமுக்திக்கு சொல்லலை, அதுக்காக இப்ப வந்து இதே பற்றி